ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 6ம் படலம் முதல் 8ம் படலம் வரை. வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஆடக மதுரை அரசே போற்றி, கூடலிலங்கு குருமணி போற்றி. சக்தியாய் சிவமாகி தனிப்பர முத்தியான முதலை துதிசைய, சுத்தியாகிய சொற்பொருள் நல்குவ சித்தியாரிதன் செய்ய பொற்பாதமே. திருச்சிற்றம்பலம். பெரியோர்களே, குழந்தைகளே, கைலாசபதியாகின்ற பெருமான் இந்த மதுரை மாநகருக்கு எழுந்தருளி அங்கையக்கண்ணியாகின்ற மீனாட்சி அம்மையாரை திருக்கரம் பிடித்து திருமணம் செய்து கொண்டு சுந்தர பாண்டியனாக அரசு செய்கின்றார். மன்னாளும் மன்னவர்க்கு மாண்பாகி நிற்கின்றார். மாண்பு என்றால் ரோல் மாடல். ஒரு நாட்டை முறை செய்கின்ற மன்னன் அறவழியிலே எவ்வாறு இன்னார் வேண்டியவர் இன்னார் வேண்டாதார் என்று இல்லாமல் நடுவு நிலை நின்று தன்னுடைய செங்கோலை முறையே செவ்வனே நிறுத்தி ஆள வேண்டும் என்பதை காட்டுவதற்காக தானே இந்த பாண்டிய வம்சத்திலே ஒரு மன்னனாக ஆண்டார். அதில் ஒரு சூட்சமும் உண்டு. மலையத்வஜனுக்கு மகள்தான் தோன்றினாள். அதோடு அந்த வம்சம் நின்றுவிடுமோ என்ற அச்சம் இல்லாமல் பெருமான் தானே ஒரு பாண்டியனாகி அந்த வம்சத்தை காத்தார். தொடர்ந்து காக்கவும் போகின்றார். பாண்டிய மரபிலே எந்த ஒரு மன்னர் திருமணமானாலும் முடிசூட்டி கொண்டாலும் தன்னுடைய கையினாலே பெருமானை பிரதிஷ்டை செய்து வழிபடுவது என்று ஒரு வழக்கம் இருந்தது. அந்த சட்டத்திற்கு தானும் உட்பட்டு தானும் மீனாட்சி அம்மையாருமாக சேர்ந்து கொண்டு இந்த ஆலவாய் அண்ணலுடைய திருக்கோயிலுக்கு அருகிலேயே நடுவூர் என்ற இடத்திலே மத்தியபுரி அம்பாள் சமயத்தை இகாபிஷ்ட வரப்பிரத பரமேஸ்வரன் என்று சொல்லப்படுகின்ற இம்மையில் நன்மை தருகின்ற பெருமான், இம்மையிலும் நன்மை தருகின்றார். பின்னாடி வான சொல்ல மாட்டார் சுவாமி, இப்பயே கொடுத்துருவார். நாளைக்குன்னு சொல்லாமல் இன்னைக்கே கொடுக்குற பெருமான், உடனே தருகின்ற பெருமான், சத்யோஜாத்த மூர்த்தி, உடனே அருள்கின்ற பெருமான். அந்த பெருமானை தன் திருக்கரத்தினாலே பிரதிஷ்டை பண்ணி தானும் அம்பாளுமாக இருந்து அந்த பெருமானை வழிபட்டார். அந்த பெருமானுடைய கோஷத்திலே அம்பாளோடு அவர் உரைகின்றார் பின்னாடி என்று பார்க்கின்றோம். அவர் இந்த மதுரையிலே அரசாட்சி செய்கின்ற கைலாசபதி தன்னுடைய ரிஷபக்குடிக்கு பதிலாக கயற்கொடியை தாங்கினார். மீன் எழுதிய கொடி, மீனாட்சிக்கும் காஞ்சனமாலைக்கும் மக்களுக்கும் இன்பமளிப்பதற்காக இயல்பாக எலும்பினையும் பாம்புகளையுமே ஆபரணமாக அணுகின்ற பெருமான், சுடுகாட்டிலே உலவுகின்ற பெருமான் அவ்வாறு இல்லாமல் பொன்மயமான இரத்தனங்கள் அமைந்த ஆபரணங்களை அணிந்து அரண்மனையிலே வதிந்தான். கொன்றை மாலை அணிகின்ற பெருமான் பாண்டியர்க்கு உரிய வேப்ப மாலை அணிந்தான். புலியின் தோலினை ஆடையாக அணுகின்ற பெருமான் எல்லோரும் மகிழும் வண்ணம் நல்ல வண்ண வண்ண பட்டு வஸ்திரங்களை அணிந்தான். திங்கள் விளங்குகின்ற தன்னுடைய தாங்க முடியாத ஜடாபாரத்தையே முடித்து முடியாக கட்டியிருக்கின்ற பெருமான், வேணி முடி கொண்டவன், அதனை மறைத்து பிரகாசிக்கின்ற நவரத்தினங்கள் பதிக்கப்பட்ட வைர மணிமுடியை தாங்கினான். கைலைநாதன் சுந்தரா பாண்டியனாக முறை செய்கின்றான், தர்ம பரிபாலனம் செய்து வருகின்றான். இதற்கு இடையில திருமண நாளன்று ஒரு சிறப்பு நிகழ்ந்தது. பெருமான் கூட நிறைய பேர் வந்திருக்காங்க. 33 கோடி தேவர்கள் ருத்ரகணங்கள்லாம் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்காக நிறையா சாப்பாடெல்லாம் தயார் பண்ணியிருக்காங்க மீனாட்சி அம்மையார். பெருமான் கூட வரவங்க எல்லாரும் அனுஷ்டாதாக்களாக இருக்கிறார்கள். சாப்பாட்டுக்கு பறக்க மாட்டேங்கிறாங்க. இந்த காலத்தில் பல கல்யாணத்தில் முகூர்த்தத்து போது டிஃபன் ஆகிட்டு இருக்கும், சாப்பாடு ஆகிட்டு இருக்கும், முகூர்த்த நேரத்தில் அங்கே இருக்க மாட்டாங்க. அப்படிலாம் இல்லாமல் எல்லாரும் பெருமான் கூடவே இருக்கிறார்கள். சாப்பிடவான்னு 10 தடவை கூப்பிட வேண்டியிருக்கு, யாரும் சாப்பிட போக மாட்டேங்கிறாங்க. அப்படி ஒரு சிலர் சாப்பிட போனாலும் புலிக்கால் முனிவர்னு உத்தர், புலியின் காலினை கொண்டவர், வியாக்ரபாதர் என்று பக்தி மார்க்கத்துக்கு மார்க்கதரிசியாக இருக்கின்றவர், சோழ அரசர்களுக்கு குலகுருவாக விளங்குபவர், அவரும் அவருடைய சீடர் போன்று ஜூனியராக இருக்கின்ற ஆதிசேடன், அவர் மனிதராக அவதரித்த பதஞ்சலி முனிவரும், இருவரும் அன்றாடம் உச்சிக்காலத்தில் நடராஜ பெருமானுடைய பொன்னம்பல கூத்தினை தரிசித்து விட்டுத்தான் தீர்த்தமே அருந்துவார்கள், அந்த நியமம். அதனால மாப்பிள்ளையாகின்ற சுவாமியே சாப்பிடலையான்னு கேட்கும்பொழுது, பெருமானே உங்களுடைய அந்த பொன்னம்பல கூத்தினை தரிசிக்காமல் நாங்கள் எவ்வாறு உணவு உண்போம் என்று அவர்கள் விண்ணப்பித்தார்கள். உடனே சுந்தர பாண்டியனாக இருக்கின்ற அந்த பெருமான் சொன்னார், அந்த கூத்தை இங்கு நாம் செய்தும் இதுக்காக நீங்க சிதம்பரம் போயிட்டு வர வேண்டாம், அதே குத்தினை உங்களுக்காக இங்கு நான் செய்கின்றேன்னு சொன்னார். பொதுவாக ஒரு மாப்பிள்ளைக்காக எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, பெண் வீட்டுக்காரர்கள் மாப்பிள்ளை மகிழும்படியாக சங்கீத கச்சேரி டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் வைப்பாங்க. ஆனால் தன்னுடைய அடியார்கள் உணவு உண்ண வேண்டும், கல்யாணத்துக்கு வந்துட்டு கை நினைக்காம போகக்கூடாதுங்கிறதுக்காக மாப்பிள்ளையே டான்ஸ் ஆடின கல்யாணம் இதுதான். வந்தவா சாப்பிடணுங்கிறதுக்காக என்ன பண்ணார் மாப்பிள்ளை, நானே டான்ஸ் ஆடுறேன் என்று சொன்னார். அப்ப சொன்னார், நீங்கள் பெருமானுடைய நடனத்தை கண்ட தில்லை என்பது உலகமே ஒரு புருஷ வடிவத்திலே பாவித்தால், படைக்கப்பட்ட அத்தனை பிரபஞ்சமும் ஒரு புருஷாகரமா இருந்தால் அந்த புருஷனுக்கு விராட் புருஷன் என்று பெயர். பெரிய புருஷன் அர்த்தம், விராட்னா ரொம்ப பெருசு. அந்த விராட் புருஷனுடைய ஹிருதயஸ்தானம் சிதம்பரம். ஆனால் இந்த மதுரையோ அதே புருஷனுக்கு துவாதசாந்த ஸ்தானம், துவாதசம் அப்படின்னா பன்னிரெண்டு. அந்த விராட் புருஷனுடைய சகசிரார்னு சொல்லப்படுற உச்சி, அதுக்கு மேலே நம்ம இந்த தலைக்கு மேலே நம்ம மனுஷா இல்லை, அதுக்கு மேலே 12 அங்குலத்தில் பகவானுடைய திருவடி இருக்கு லிங்காக்காரமாக, அதை தியானிக்கணும் நாம். அந்த இடம் தான் துவாதசாந்தம்னு சொல்லப்படுறது, அதுதான் அந்த ரூபமாக மதுரை இருக்கு. ஆகவே இந்த மதுரையில் இந்த என்னுடைய நடனத்தை பார்க்கறது உங்களுக்கு பெரிய பாக்கியம்னு சுவாமி சொன்னாரா. சுவாமி சிதம்பரம் ஹிருதயம்னு சொன்னேள், மதுரை துவாதசாந்தம்னு சொன்னேள், ஏனைய ஸ்தானங்கள் என்னென்னு கேட்க விரும்புகிறோம் என்று ரெண்டு பேரும் சொன்னா. அப்போ சுவாமி சொன்னார், திருவாரூர் என்பது மூலாதாரம், விராட் புருஷனுக்கு மூலாதாரம். அந்த ஜம்பூநத பெருமான் இருக்கிற அந்த க்ஷேத்திரம் இருக்கிற திரு ஆனைக்கா, அது பெருமானுடைய சுவாதிஷ்டானம் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆதாரம். திருவண்ணாமலை மணிப்பூரகம்னு சொல்லப்படுற நாபி, சிதம்பரம் அநாகாதம்னு சொல்லப்படுற ஹிருதயம், திருக்காலத்தி தான் இந்த கழுத்து, அதுக்கு விசுத்தின்னு பேர். காசி என்பது ரெண்டு புருவங்களுக்கு மத்தியில் இருக்கிற ஆஜ்ஞா சக்கரம். பிறைதவிழ் கையிலை குன்றம் பிரம்மரந்திரம், பிரம்மரந்திரம்னு சொல்லப்படுற இந்த இடம் சகசிராரம், ஆயிரம் இதழ் தாமரை இங்கு இருக்கு, மாமலர் என்று இதற்கு பெயர். இதுதான் கைலாசம். வேதம் அரை திரு துவாதசாந்தம் மதுரை ஈது அதிகம், அந்த கைலாசத்துக்கு மேல இருக்கு மதுராபுரம், 12 அங்குலம் மேல ஈது அதிகம். ஆகவே எல்லா ஆதாரங்களை விட துவாதசாந்தம் என்பது உயர்ந்தது. எந்த முறையில் என்று கேட்டீர்கள்னா, சிருஷ்டி கிரமத்துல இதிலிருந்தானே எல்லாமே தோன்றியது, அவ்வியக்தத்திலிருந்தானே வெக்தம் வந்தது, நிஷ்கலத்திலிருந்தானே சகலம் வந்தது, அரூபத்திலிருந்தானே ரூபம் வந்தது, துவாதசாந்தத்திலிருந்தானே விராட் புருஷன் வந்திருக்கிறார். ஆகவே முதலிலே தோன்றிய ஸ்தலம் என்பது மதுரை தான், முதல் லிங்கம் என்பது சொக்கலிங்கம் தான். ஆகவே இது ஆதி என்பதனால இது ஒஸ்தி என்று சொல்லி, பெருமானே உங்களுடைய கூத்த பார்க்க நாங்கள் ரொம்ப ஆவலா இருக்கோம்னு அவர்கள் சொன்ன உடனே, இந்திரன் கொண்டு வந்த அந்த கருவறை விமானத்திற்கு கிழக்கு பகுதியில் தெற்கு நோக்கி ஒரு சபை உண்டாச்சு, வெள்ளியினால ரஜத சபை உண்டாயிற்று. அந்த சபையை பார்த்தா பிரகாசமா இருக்கு, வெள்ள வெள்ளேர்னு உரிக்கிற வெள்ளியினால ஆயிருக்கு. கைலாச பர்வத்தமே சுவாமி இங்கே ஆடப்போறாருங்கிறதுனால சபையா மாறிடுத்தோ, அல்லது அந்த தர்மமே சுரூபமா இருக்கிற பெரிய ரிஷபம் இருக்கே வெள்ள வெள்ளேர்னு இருக்குமே, சுவாமி இங்க ஆடுறார், ஆகவே அவரை இங்க சுமக்க முடியாது, அவர் ஆடுறதுக்கு இடமாவது கொடுப்போம் என்று அதுவே ரூபம் மாறி வந்துடுத்தோ, அல்லது 100 கோடி பூர்ண சந்திரர்கள் ஒரு மண்டலமா வந்து அமைந்து விட்டார்களோ என்று வெள்ளவம் வெண்மையான காந்தியோடு கூட தெற்கு நோக்கின ஒரு சபையானது உண்டாயிற்று. அந்த சபையில பார்க்கடல் மேல சூரியன் உதித்தால் எப்படி இருக்கும், அது போல கண்ண கூசுர பிரகாசத்தோட ஒரு பீடம் உண்டாயிற்று, அதில் மாணிக்கங்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பீடத்தை பார்த்தா சுவாமி எங்க திருவடி வைப்பார், ஒன்று வேதத்தினுடைய சிரசில் திருவடி வைப்பார், இல்லை தன்னுடைய உண்மையான பக்தருடைய ஹிருதயத்தில் திருவடி வைப்பார். இந்த ரெண்டு இடத்துலையும் பரமேஸ்வருடைய கால் படும். ஆகவே இந்த பீடம் என்பது சிறந்த பக்தருடைய ஹிருதயம் போல இருக்கு, அல்லது வேதாந்தம் போல இருக்கு, வேத சிரஸ் போல இருக்கு என்று அந்த வியாக்ரபாதருக்கும் பதஞ்சலி ரிஷிக்கும் தோன்றியது. அந்த பீடத்தின் மேல ஞான பேரொளி வடிவமாக கோடி சூரியன் உதித்தார் போல சுந்தர பாண்டியர் நடராஜ ரூபத்தில் தோன்றினார். அவரை சுத்தி சிவகணங்கள்லாம் மொந்தை தன்னுமை முதலிய பலவிதமான வாத்தியங்களை வாசிக்கின்றன. அதிகாரந்தியாகின்ற நம்முடைய சித்தாந்த மரபிற்கு முதல் ஆச்சாரியனாக இருக்கின்ற பெருமான், திருவியாற்றிலே தோன்றி தவம் செய்தவர், சிலாதர்ஷியனுடைய மகன், சைலாதி என்று பெயர். அவர் பெரிய முழவம் முழங்குகின்றார். முழவம்னா என்னென்னா, மண்ணினால் செய்யப்பட்ட மத்தளம். அந்த மத்தளம் வந்து மேல் பக்கம் வாய் கொண்டது, இப்படி அடிக்கணும், அதான் முழவம் பேர், மண் முழா. அதனை நந்தியம்பெருமான் 2 கரங்களிலே தாங்கி வாசிக்கின்றார். நாராயணர் தனது இடதுகையினாலே ஒலி எழுப்புகின்றார், இப்படி அதற்கு பாணி என்று பெயர். இது ஒரு தாளம். பாணி என்ற தாளத்தினை மகாவிஷ்ணுவானவர் செய்கின்றார். தும்புருவும் நாதரும் இசை பாடுகின்றார்கள். ஐந்து திவ்ய துந்துவிகளும் கல் என்று ஒலிக்கின்றன. கலைமகள் ஸ்ருதி கூட்டி கொடுக்கின்றாள். நான்முகன் யாழ் தடவி சாமகீதம் பாடுகின்றார், சாமகானம் பண்றார் பிரம்மாவே. அந்த யாழுக்கு ஸ்ருதி கூட்டுகின்றாள் சரஸ்வதி. தேவர்கள்லாம் புஷ்பம் மாறி பொழிந்தார்கள் பெருமான் ஆட ஆரம்பிக்கும் பொழுது. அது எப்படி இருந்ததுன்னா, ஆகாசத்தில் பூர்ண சந்திரனை நிறையா நட்சத்திரங்கள் சூழ்ந்திருப்பதை போல அந்த வெள்ளியம்பலத்தில் புஷ்ப விருஷ்டியானது விழுந்தது. சுவாமி ஒரு முயலகன் மீது காலை வச்சிருக்கிறார். அந்த முயலகன் எப்படி இருக்கிறார்னா, கருப்பாக இருக்கிற கடலில் உள்ளுக்குள்ளே இருக்கிற சிகப்பாக இருக்கிற நெருப்பு வெளியில் வந்தா மாதிரி, அவனுடைய உடம்புல இருக்கிற முதுகில் இருக்கிற அந்த முடியெல்லாம் சக்கச்சவேல்னு இருக்கு, நெருப்பு போல கண்ணங்கரையல்னு சமுத்திரம் போல அவன் இருக்கிறான். அவனுடைய கண்கள் பிதுங்கிற மாதிரி, அவனுடைய முதுகு எலும்பு ஒடிகிற மாதிரி சுவாமி தன்னுடைய வலது காலை அவன் முதுகில் வச்சு அமுக்கியிருக்கார். அதனால அவன் கண்கள் சிவந்து போய் நெருப்பை கக்குகின்றன. அது சமுத்திரத்துக்குள்ளே இருக்கிற படபா முகாக்னி என்ற அக்னியானது வெளிப்படுவதை போல கண்கள் வழியாக சிவப்பு வருது. அவன் என்ன பண்ணுறான், சுவாமி தன்னுடைய முதுகில் பாதம் வச்சிருக்கிறார், அவர் முகத்தை பார்க்கணுங்கிற ஆசையில் தலையை சுழற்றி இப்படி பார்க்குறான், அவரை மேலே பார்க்குறான். சுவாமி தன்னுடைய வலது தாள் அவனுடைய முதுகில் ஊன்றி கருப்பாக இருக்கிற சமுத்திரத்து மேலே சூரியன் உதித்தது போல பிரகாச ரூபமாக இருக்கிறார். அவருடைய இடது தாளை வீசி ஆடுறார். அவர் சிதம்பரத்தில் நடராஜா ஆடுற மாதிரியே ஆடுறார். வலது தாளை ஊன்றி இடது தாளை வீசி ஆடுறார். அந்த இடது திருவடி எப்படி இருக்குன்னா, மலர்ந்த தாமரை, மலர்ந்தும் மலராத தாமரை, அதனை ஒருவன் கையிலே குவித்து பிடித்ததை போல இருக்கு. பிறந்த குழந்தையினுடைய உள்ளங்காலை போல அந்த முத்து முத்தாக இருக்கிற கால் விரல்களோடு கூட அந்த உள்ளந்தாளுடைய செவ்விய ஒளி தாமரை இதழ் போல இருக்கு பெருமானுடைய திருவடி. திக்குகளை கடந்து செல்கின்ற பத்து திண்டோள்கள், பத்து கைகளோடு கூட பெருமான் காட்சி தருகின்றான். ஒவ்வொரு கையிலையும் ஒவ்வொரு ஆயுதம் தாங்கியிருக்கின்றான். சிவந்த ஜடாபாரத்தோடு இருக்கின்றான். தேவ பெண்களுடைய திருமாங்கல்யத்தை காப்பாற்றிய அந்த கருப்பு கழுத்தோடு தோன்றினான். திரிபுன்ற தாரணம் பண்ணிக்கொண்டு திருநீற்று ஒளியோடு தோன்றினான். மூன்று திருக்கண்களோடு தோன்றினான். அவன் இடையிலே இருக்கின்ற பாம்பின் கச்சு புலி தோல் ஆடையினை சரியாக அவனுடைய இடுப்பிலே பொருத்தி வைத்திருந்தது. பன்றி கொம்பன் இந்த திருமார்போடு தோன்றினான். திருமால் வராகமாக அவதாரம் எடுத்தார். பூமியில் பிறந்தா ஒரு மயக்கம் ஏற்படும். இப்போ சௌக்கியமாக இருக்கோமே, இப்படியே இருந்துட்டு போவோமே அப்படின்னு நமக்கு தோணும். அப்படி பன்றியை உடம்புலேயே இருந்துள்ளாமே தோன்றிச்சான். யாருக்கு, மகாவிஷ்ணுவுக்கு. சௌக்கியமாக தானே இருக்கேன் இங்கே அப்படின்னு அந்த அஜானத்தை போக்குறதுக்காக பரமேஸ்வரன் என்ன பண்ணார், தன்னுடைய சூலத்தினால அவர் உடம்புலேருந்து அவருடைய உயிரை பிரித்து வைகுண்டத்துக்கு அனுப்பினார். அப்போ அந்த கருணையை நோக்கி திருமால் சொன்னாரா, எப்போ நான் உங்களை தரிசனம் பண்ண வந்தாலும் இந்த வராகத்தினுடைய கொம்பு, அது வந்து காட்டு பன்றி, அதனுடைய மூக்கில் கொம்பு ஒன்று உண்டு, அந்த கொம்பினே தாங்கள் ஆபரணமாக கழுத்தில் அணிய வேண்டும். அதை பார்த்து தேக அபிமானத்தை நான் தியாகம் பண்ண வேண்டும். எந்த தேகத்தை எடுத்தாலும் அபிமானம் வரக்கூடாது, தேகாபிமானம் இருக்கக்கூடாது. நமக்கு என்ன ஞானம் வேணும்னா, நாம் ஒரு உயிர் அப்படிங்கிற ஞானம் வேணும். அப்போ தான் நம்ம தத்துவ கூட்டுகளில் நம்மளை பிரித்து கொண்டு பதியினை தேடுவோம். ஆகவே அந்த ஞானம் வேணுங்கிறதுக்காக அதுக்கு பாசுபத ஞானம்னு பேர். அதனால் நீங்கள் அணியணும்னு கேட்டுட்டார். அந்த பன்றி கும்பினே ஹாரமாக அணிஞ்சிருக்கிறார் கழுத்தில் நடராஜா. பக்கத்தில் மீனாட்சி அம்மையே பராசக்தி வடிவம் கொடி போல ஒதுங்கி நின்று பரமேஸ்வருடைய நடனத்தை பார்க்குறார். தன்னுடைய நடனத்தை பார்க்கின்ற அம்பாளை கருணையோடு பார்த்த வண்ணம் புன்னகைத்தபடி பெருமான் ஆடுகின்றான். அப்படி ஆடும்போது ஜிலு 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 ஜிலுன்னு சத்தம் கேட்குறது. அந்த சத்தம் எதனால் கேட்குறதுன்னு யாருக்கும் புரியல. சடையில் ஓடுற கங்கை நதி குதிச்சு ஓடுறதே அந்த சத்தமா, இல்லை அவன் அணிந்திருக்கின்ற கொன்றை மாலை மீது வண்டுகள்லாம் ரீங்கரிக்கின்றனவே அந்த சத்தமா, சுத்தி கணங்கள்லாம் பலவிதமான வாத்தியங்களை வாசிக்கிறார்களே அந்த சத்தமா, பிராமணாலாம் வேத மந்திரங்களை பாடுறாளே, பிரம்மாலாம் சாமகானம் பண்ணுறாரே அந்த சத்தமா, பரமேஸ்வருடைய இடது கையில் ஒரு நெருப்பு சட சடன்னு பத்தின்ட்டு எரியறது, நெருப்பு எரியும் போது ஒரு சத்தம் வரும் அந்த சத்தமா, எல்லாம் சேர்ந்து ஹார்மோனியஸாக, அதாவது ஒன்றுக்கு ஒன்று விலக்கு இல்லாமல் ஒன்று இயைந்து திருவிடியிலே பொருந்திய சிலம்பின் ஓசையோடு சேர்ந்து கொண்டு பெருமான் ஆடும்பொழுது ஜில் ஜில்லு ஜில் 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 ஜில்லு ஜில் 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 ஜில்லு ஜில் ஜில் அப்படின்னு அந்த ஒலி கேட்கின்றது. ஆடினானமலமூர்த்தி அஞ்சலி முகிழ்த்து சென்னி சூடினார். அந்த வெள்ளியம்பல கூத்தினை தரிசித்த வியாக்ரபாதரும் பதஞ்சலி முனிவரும் கண்களில் இருந்து அருவி நீர் பொழிய கண்ணீர் பொழிய தங்களுடைய திருக்கரங்கள் அஞ்சலி பத்தமாக அவருடைய ஜடாமுடி மீது தானாகவே ஏற பெருமானுடைய அந்த கூத்தினை ஆடி பாடி கண்டு தரிசித்து அவருடைய திருவடியில் விழுந்து வணங்கினார்கள். ஆயிரக்கணக்கான வேத மந்திரங்களால அந்த வெள்ளியம்பல வாணரை ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். சுருதி ஆயிரம் நாவார பாடினார், பரமானந்த பறவையில் படிந்தார். பரமானந்தம்ங்கிற சமுத்திரத்துல அமிங்கினார்கள். ஆனந்தம் வந்து ஒரு டம்ளர்ல ரசமாக குடிக்கிற மாதிரி இல்லை, அதுவே ஒரு சமுத்திரமா இருக்கு. அந்த நடன ஆனந்தம் நிறுத்தானந்தம்ங்கிறது சமுத்திரமா இருக்கு. ஒரு நதியில சானம் பண்ண போறோம், ஒரு சமுத்திரத்தில் சானம் பண்ண போறோம், ஒரு சுனாமி மாதிரி வந்து அதை நம்மளை இழுத்துனா எப்படி இருக்கும்? அதை போல இந்த ஆனந்தம். நடராஜாவை தரிசனம் பண்ணலான்னு வந்தோம், நடராஜாவுடைய தரிசனத்துல நம்ம மாட்டின்னுட்டோம். இனிமே அவர் நம்மளை விடமாட்டார், நம்மளால தப்ப முடியாது, சுனாமியில மாட்டின்ற மாதிரி. அப்படி இந்த பரமானந்த பறவையின சமுத்திரம் அதுல அவர்கள் படிந்தார்கள். அன்பு நீடினார், பெருமானை விட்டு பிரிய முடியாத அன்பு தோன்றியது. நிறுத்தானந்தம் காண்பது நியமம் பூண்டார். பரமேஸ்வருடைய நடனத்தை தரிசனம் பண்ணாம சாப்பிட்றதில்ல அப்படிங்கிற நியமம் கொண்ட அவர்களுக்கு பெருமான் என்ன பண்ணார்? பசியே தோன்றாத வண்ணம் தன்னுடைய வெள்ளியம்பல கூத்தினை அவர்களுக்கு காட்டியருளினார். இந்த நிலையில பதஞ்சலி முனிவர் பெருமான்ட்ட வரம் கேட்கிறார். ரெண்டு வரம் கேட்டார். என்னென்ன? பெருமானே, எங்களுக்கு ஆடி காண்பித்ததோடு எங்களை சாப்பிட வைக்கணுங்கிறதுக்கு ஆடினேள், போரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்தர்தானமாக கூடாது. இந்த அம்பலத்தில் இருந்தபடி இனி அனவரதமும் எப்பொழுதும் நீங்கள் இந்த திருக்குத்தினை ஏற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். நாங்கள் பெற்ற பாகியத்தை எண்ணிறந்த கோடிக்கணக்கான உயிர்கள் வருங்காலத்தில் பெற வேண்டும். அதன்படி நீங்கள் இங்கிருந்து எப்பொழுதும் இந்த நடனத்தை ஏற்ற வேண்டும்னு ஒரு வரம். இன்னொரு வரம், இப்படி நீங்கள் ஏற்றுகின்ற வரத்தினை கண்டவர்கள் திலையிலே எவ்வாறு தரிசிப்பதனால் முக்தி பெறுகிறார்களோ அதே போல இந்த வெள்ளி அம்பலத்திலே தங்கள் கூத்தினை தரிசித்தும் அவர்கள் முக்தி பெற வேண்டும். இந்த இரண்டு வரங்களையும் அவர்கள் கேட்டார்கள். பெருமான் என்ன பண்ணார்? செந்தமிழ் கன்னிநாடு செய்த மாதவ பேரெய்த தந்தனம் என்றான். இந்த கன்னிநாடு எனக்கு மிகவும் பிடித்த நாடு, இது நம்முடைய பிரிய பாத்திரமாக தவம் செய்திருக்கின்றது, ஆகவே நீங்கள் கேட்ட இரண்டு வரங்களையும் கொடுத்தேன் என்று சுவாமி சொன்னார். வேதம் தலை தடுமாற நின்றான். வேதங்களாலும் அறியப்படாத பெருமான் இந்த பாண்டி நாட்டிலே இருக்கின்ற அனைவருக்கும் தன்னை எளியவனாகி கொண்டான். சர்வ சுலபனாக பெருமானை எளிதிலே இந்த நாட்டிலே பெறலாம், அதான் தென்னாடு உடைய சிவன் என்று சொன்னார். இப்படி இருக்கும்போது அந்த விவாக வைபவங்களில் இன்னொரு விசித்திரம் நடந்தது. சமயக்கட்டிலேருந்து நிறைய பேர் வந்தா, மடைவள தொழில் புலவர் அப்படின்னு அவர்களுக்கு பேர், மாஸ்டர்ஸ், அதாவது சமையற்கலை வல்லுநர்கள், அவர்களாம் வந்தா. அவள் வந்து மீனாட்சிகிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறாள். அம்மா, கல்யாணத்துக்கு ஏகப்பட்ட பேர் சாப்பிட வருவான்னு நீங்கள் சொல்லி மலமலையாக அன்னத்தை வடித்து வச்சுருக்கோம். அந்த அன்னத்துக்கு ஏற்ப அகழி அகழியாக சாம்பார் அவியல் ரசம் பாயசம் வறுவல் அப்பளம் பொரியல் எல்லா தொகையல் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் சாப்பிட்றதுக்கே ஆள் இல்லை, அப்படியே பாக்கியாக இருக்குது. இதை எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது, இதை என்ன பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னு கேட்டேன். உடனே அம்பாள் வந்தாள் நேர சுவாமிகிட்ட. பகவானே, மாப்பிள்ளை ஆற்றுலேருந்து எத்தனை பேர் வருவான்னு கேட்டபொழுது உலகமே வரும் பிரபஞ்சமே வரும்னு சொன்னேள். அதுக்கேற்ப எல்லாரும் வந்தா, ஆனால் வந்தவா யாரும் சாப்பிடாம பட்னி கிடப்பான்னு சொல்லியிருக்க கூடாதா? யாரும் கையே நினைக்கலையே, சாப்பாடெல்லாம் மீந்து விடுத்தே அப்படின்னு கேட்டாளாம். உடனே சுவாமி என்ன நினைச்சாராம், அம்பாள்கிட்ட கொஞ்சம் விளையாடி பார்ப்போம் என்று நினைத்தாரோ, அல்லது தன்னுடைய பாரிஷத கணத்தில் தலைவனாக இருக்கின்ற அந்த குண்டோதரன், குண்டம் அப்படின்னா பள்ளம், பள்ளம் போன்ற வயிறினை கொண்டவன், கும்போதரன் ஒருத்தர் இருக்கார், கும்பம்னா கலசம், அவருடைய வயிறு கலசம் போல இருக்கும், வயிறு பானை போல இருக்கும். குண்டோதரனுக்கு வயிறு குழிந்து தான் இருக்கும், குண்டாக இருக்க மாட்டார். குண்டோதரன் எப்படி இருக்கும்? வயிறு ஒட்டி இருக்கும், அவர் எவ்வளவு சாப்பிட்டாலும் வயிறு வீங்காது, ஆனால் அவர் குண்டோதரன். அந்த குண்டோதரனுடைய ஆற்றலை காட்டுறதுக்காக என்ன பண்ணார்? கொஞ்சம் மீனாட்சியிட்ட விளையாடி தான் பார்ப்போமே அப்படின்னு நினச்சி குண்டோதரனை கூப்பிட்டார். இந்த குழந்தை இருக்கே, இது குடையெடுக்கும் குறிய தாள் குரல். சிவகணங்கள்லாம் பார்க்கறதுக்கு எப்படி இருப்பான்னா, ஒரு கால் குட்டையாக ஒரு கால் கொஞ்சம் பெருசாக நெட்டையாக இருக்கும். நடந்து வரும்போது இப்படி இப்படி ஆடிட்டு தான் வருவது. சாமிக்கு குதிச்சு குதிச்சு குடை போட்டுட்டே வர்றார் அவர் கைலாசத்துலேருந்து. சாமி ரிஷபத்து மேலே ஏறி எவ்வளோ உயரத்தில் இருக்கார், இவரோ குள்ளமாக இருக்கார் அகஸ்தியர் மாதிரி. சாமி முகத்தை கூட மறைக்கக்கூடாது, ஆனால் சுவாமி தலையில் நிழல் படணும், அப்போ கூட பிடிக்கணும். அப்போ என்ன பண்ணுறார்? ஹை ஜம்ப் பண்ணி சுவாமிக்கு குடை பிடிச்சுட்டே வர்றார். கைலாசத்துலேருந்து மதுரை வரையும் இப்படி வந்தவருக்கு எவ்வளோ டயர்டாக போய் எவ்வளோ பசி வந்திருக்கும், ஆனால் அதை பசி தெரியாமல் இருக்கார் அவர். சுவாமி என்ன பண்ணார்? அவர் வயத்தில் இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு சமுத்திரத்துக்கு நடுப்புற ஒரு அக்னி வச்சிருக்காரே, அதுக்கு வடவைன்னு பேர் சொல்லிருக்கேன் உங்களுக்கு, வடவாமுக்க அக்னி. அந்த அக்னியை பசியா இவர் வயத்துல வச்சுட்டார். இப்ப கபா 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 கபான்னு பசி வந்துடுது. சில நேரத்தில் நமக்கு பசி வரும், சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இருக்காது. ஏதாவது கிடைச்சா சாப்பிடலாம், பிரெட்டு கிடைச்சாலும் சாப்பிட்லாம், பிஸ்கட் கிடைச்சாலும் சாப்பிட்லான்னு பசி தலைக்கு மேலே ஏறிடும். அதை மாதிரி இந்த குண்டோதரனுக்கு சுவாமி கிருபையினால ஒரு பசி வந்தது. சுவாமி நினைச்சா அந்த பசி எப்படி இருக்கும்? சுவாமி அப்புறம் சுவாமிக்கு ஒரு வயிற்று வலி கொடுத்தார். சாதாரண வயிற்று வலியாது, சுவாமியே கொடுத்தாருனா அந்த வயிற்று வலி எப்படி இருக்கும்? அது எப்படி இருந்தது? வயிற்றுக்குள்ளே இருக்கிற குடலை பழுக்க காய்ச்சின கிடுக்கியை விட்டு இழுக்கிற மாதிரி இருந்ததான். குடரோடு துடக்கி முடக்கிட சுவாமி கொடுத்த இந்த பசி அப்படி உள்ளுக்குள்ளே நெருப்பு பற்றி எறிகிற மாதிரி இருந்தது. உடனே இந்த குழந்தைக்கு ஒரு கை சோறு போடு, அப்புறம் பேசிக்கலான்னு. குடை எடுக்கும் இக்குரியதால் குரட்கு ஒரு பிடிசோறு இடுமின் அப்புறம் சோறும். சோறும்னா சொல்லுதுங்கிற சொல்லு, அப்புறம் சொல்கிறேன்னு அர்த்தம். அப்புறம் உங்கள் சோறு என்னாவதுன்னு பார்த்துக்கலான்னு அர்த்தம். அப்புறம் இது சோர்ந்து போகும் அப்படின்னு அர்த்தம். முதல்ல இவனுக்கு கொஞ்சோண்டு பசிக்கு சாப்பிட, இவன் தான் பசிக்கிறதுங்கிறான், மற்றவெல்லாம் இன்னும் சொல்லலை பசி வரலங்கிறான், இவன் தான் பசி வந்திருக்குங்கிறான். ஆகவே வந்தவனுக்கு சாப்பாடு போடலாம், இவனுக்கு போடுங்க அப்படின்னார். உடனே அவனை எல்லாரும் அழைத்து கொண்டு போய், அவன் பசி பசிங்கிறானா, நல்லா ஒரு ஆள் கிடைச்சான்னு சொல்லி நேராக போய், டைனிங் ஹாலுக்கு நீ வர வேண்டாம்ப்பா, நீ ரொம்ப பசிச்சிருக்கிற, கிச்சனுக்கே வந்துடும் அப்படின்னு சமையக்கட்டு கழிச்சுன்னு போய் இதெல்லாம் பார்த்துக்கோ, தேவையானதை சாப்பிடு அப்படின்னா. பரமாறத்துக்கு கூட நேரம் இல்லை, அவ்வளோ பசிக்கிறது. இலை போட்டு பரமாறத்துக்கு அவனுக்கு பொறுமை இல்லை, எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு வேகமாக இருக்கான். அவனை கொண்டு போய் இந்த சமையக்கட்டில் விட்டா, அவனை விட்டது கண்டார்கள் அங்கிருந்த அன்னமலையை காணவில்லை. அவன் எப்படி அதை எடுத்தான், எப்படி வாயில் வச்சுட்டா, எப்படி சாப்பிட்டாங்கிறதே தெரியல. எல்லாம் ஜீபு போவா ஆயிடுது. கண நேரத்தில் அங்கே இருக்கிற அண்ணா மலையெல்லாம் மறைஞ்சு போயிடுது. அண்டா அண்டா வருது, சாம்பார்லாம் காணப்படுது, ரசம் காணப்படுது, அப்பெல்லாம் கருவடா மலையெல்லாம் காணப்படுது, மிளகா வத்தெல்லாம் காணப்படுது, சுண்டைக்காய் வத்தெல்லாம் காணப்படுது, எல்லாமே காணப்படுது. பத்து பாத்திரம் தேய்க்கிறதுக்கு போடுறதுக்கு வசதியாக தொடச்சி போட்ட மாதிரி இருக்கலாம். அதை பார்த்தோன்னா அவர்கள்லாம் அங்கிருந்த பெண்கள்லாம் பயந்து போய் ஓடிட்டார்களாம். நான் கைங்கரிய மன்றத்துக்கு நிறையா பெண்கள் இருப்பா, இந்த அசகாய சூரமான காரியத்தை பார்த்தோடனே அவர்களை பயந்து ஓடினார்கள். உடனே மீனாட்சி வெட்கப்பட்டாள், சுவாமிக்கு நகை தோன்றியது, அவனுக்கு பசி அடங்கலை. அப்போ சுவாமி கேட்டார், சுவாமி ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறார், இந்த குண்டோதரனுக்கு நீ சாப்பாடு போட்டுவிட்ட, மீதி இருந்தால் இன்னும் நாலு பேரை அனுப்பட்டுமா அப்படின்னு கேட்குறார். பெருமானே யாரையும் அனுப்பாதீங்கோ, நீங்கள் நாலு பேரை அனுப்பிச்சல்னா அவன் இந்த பூமி முழுக்க எடுத்து வயதுக்குள்ளே வச்சுடுவா, அப்புறம் யாருமே இருக்க மாட்டான். உன்னுடைய கணங்களுடைய அந்த ஆற்றலுக்கு அளவே கிடையாது. அவர்களும் இந்த பிரபஞ்சத்தை படைத்து காத்து அழிக்க வல்லவர்கள், ஆனால் அத்தனை சக்தி இருக்கு அவளுக்கு, ஆனால் அவர்கள்லாம் உனக்கு அடங்கி தொண்டு செய்கிறாளே தவிர அவளுடைய பிரபாவத்தை யாராலையும் அளக்க முடியாது. அவள்லாம் சுயம் பிரம்ம விஷ்ணுக்களை போல இந்த ஜகத்தை சிருஷ்டி பண்ணக்கூடியவா, ஜகத்தை காப்பாற்றக்கூடியவா, ஜகத்தையே அழிக்கக்கூடியவா, அவளை ஆற்றல் கொண்டவா. ஒருவனுக்கு ஒரு ஆற்றல் இருக்குங்கிறதுனால செயல்படுத்தணுங்கிற தேவையில்லை, அடங்கி இருக்காவா அவ்வளோதான், உன்னுடைய கிருபைக்கு அடங்கி இருக்காவா. இன்னும் நாலு பேரை விட்டேன்னா காலாகிரி ருத்ரர் அப்படிங்கிற உன்னுடைய பேரை நீ ஸ்தாபனம் பண்ணதான் ஆயிடும், உலகமே அழிஞ்சு போயிடும் அப்படிங்கும்போது குண்டோதரன் வரான். என்னப்பா இன்னுமா உனக்கு பசி அடங்கலன்னு சுவாமி கேட்குறாரு. அப்போ குண்டோதரன் ஒரு தர்மம் சொல்கிறான், ஜன்மாந்திரத்தில் தனியாக சாப்பிட்டவனுக்கு எப்படி அடுத்த ஜென்மாவில் பசி வருமோ அதை போல் எனக்கு வந்திருக்கு சுவாமி. ஒரு தர்மம் என்னென்னா, ஒரு சாக்லேட் சாப்பிட்டாலும் ஒரு பிஸ்கட் சாப்பிட்டாலும் பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு கொடுக்காம தானே தனியாக சாப்பிடக்கூடாது. முன்பின் அறியாதவர்களாக இருந்தாலும் பக்கத்தில் ஷேர் பண்ணிக்கணும். வேதம் சொல்கிறது அன்னசுத்தத்தில், கேவலாகோ பவதி கேவலாதி, தனித்திருந்து சாப்பிட்றவன் பாவியாக ஆகின்றான். எந்த வஸ்துவாக இருந்தாலும் தான் மட்டும் சாப்பிடக்கூடாது, இன்னொருத்தருக்கும் கொடுக்கணும். யாருமே பக்கத்தில் இல்லைன்னா ஊந்து போகிற எறும்பு சாப்பிடட்டும், பறந்து வர ஈ சாப்பிடட்டும், கொஞ்சம் கீழே போடணும், அதுவும் சாப்பிட்றத பார்த்து ரசிக்கணும். அதனால் சொல்கிறார் குண்டோதரன், நட்டமாடிய சுந்தர நங்கையம் பிராட்டி அட்ட போனகம், அம்மையாக இருக்கின்ற அங்கையர் கண்ணி சமைச்சு வச்ச சாப்பாடு இருக்கே, அவள் தன் கையினால் சமைக்கலை, ஆனால் அவள் சொல்லி தானே சமைச்சது, ஆகவே அவள் அதுக்கு பொறுப்பு, அவள் உத்தரவில் சமைச்சிருக்காங்க. அந்த சாப்பாடு ஒரு குழந்தைக்கு அம்மா சமைச்சது போதாமல் இருக்குமா பெருமானே? நான் பண்ணின பாவம் போதலை, மீனாட்சி சமைச்சது எனக்கு போதாமல் இருக்குமா? நிச்சயமாக அது பசி அடக்கியிருக்கும், ஆனால் அம்மா மேலே தப்பே கிடையாது. நான் பாவி, எப்படிப்பட்ட பாவி தெரியுமா? ஜன்மாந்தரத்தில் தனிச்சு சாப்பிட்டவனை போல ஏதோ பாவம் பண்ணியிருக்கேன், அதனால தான் பசிக்கிறது அப்படின்னு. பனிவரை அணைவாய் கிடந்த கைலாச பர்வதம் போல அந்த அன்ன மலை இருந்தது. இருந்தாலும் தொட்டு வாய் மடுத்திடவும் என் சுடு பசி தனியாது, அதை எடுத்து எடுத்து வயதுக்குள்ளே போடுறேன், பசி அடங்க மாட்டேங்கிறது. இட்டு உணாதவர் வயிறு போல் காந்துவதென்றார் சமைச்சதை தானே சாப்பிட்றவனுடைய வயிறு எப்படி எரியுமோ அப்படி எரியுது. அதனால தான் அப்பரபிரமான் சொன்னார், துறவு மேற்கொள்ளும் பொழுது இந்த உலகத்தில் தர்மம்னு ஒன்று இருக்கு, துறவிகளுக்கு ரேஷன் கார்டு வேண்டாம், ஆதார் கார்டு வேண்டாம், கேஸ் கனெக்ஷன் வேண்டாம். இந்த உலகத்தை தர்மம் காப்பாற்றுறது சமைக்கிறவா வாசலில் போய் நின்று பிக்ஷன்னு கேட்டால், இந்த உலகத்தில் நாம் தனியாக சாப்பிடக்கூடாது, வந்திருக்கிற துறவிக்கு ஒரு பிடி சாப்பாடு போட்டுட்டு சாப்பிட்லாம்ங்கிற நல்ல புத்தி இந்த உலகத்தில் யாருக்காவது சில பேருக்காவது இருக்கும். ஒருத்தருக்கு கூட இல்லை அப்படின்னு இந்த உலகம் வந்துருத்துனா உலகம் அழிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் கூட உலகம் இருக்காது. அறம் இல்லை என்றால் உலகம் இருக்காது. ஆகவே அட்டுண்பார் இட்டுண்பார் அப்படின்னார். சமைச்சு சாப்பிட்றவா நமக்கு போட்டுட்டு சாப்பிடுவா, ஆகவே துறவிகளுக்கு ரேஷன் கார்டு வேண்டாம். இப்போ துறவிகள்கிட்ட செல்ஃபோன் இருக்குது, கார் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் உண்மையான துறவிகளுக்கு இது வேண்டாம். அட்டுண்பார் இட்டுண்பார். எங்கேயா படுத்துப்பேன் அப்படின்னு கேட்டால், பூமியில் படுத்துப்பேன், தரையில் படுத்துப்பேன். தரையில் படுத்துட்டா பூமாதேவி என்ன தள்ளி விட்டுருவாளா, புரட்டிடுவாளா? உடன் கிடந்தால் பூமி புரட்டி விட மாட்டாள் அப்படின்னு சொல்கிறார். அப்படி பெருமானுக்கென்றே வாழ்ந்தார். இந்த தர்மங்களாக அதை சொல்கிறார். இப்போ குண்டோதரன் சொல்கிறார், பெருமானே நீ முப்புறங்களை எரிப்பதற்கு ஒரு நெருப்பை போட்ட பார்த்தியா, அந்த நெருப்பு என்னதுன்னு எல்லாருக்கும் மறந்து போச்சு. அந்த நெருப்பை தான் நீ திரும்பி என் வயிற்றுக்குள்ளே வச்சுருக்கிற, அதுதான் பசியாக இருக்குது. திருப்புறங்களை எரித்த அந்த அக்னி என் வயிற்றுக்கு வந்துடுத்து, இன்னும் பசி அடங்கவில்லை என்று சொன்னான். இத்தனை சாப்பிட்டும் பசி அடங்கலை. உடனே சுவாமி சொன்னார், இரு நான் பசி அடக்கிறேன். அப்போ மீனாட்சியை உணரும் வண்ணம் எல்லாமே பரமேஸ்வருடைய கிருத்தியம்தான் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக சுவாமி என்ன பண்ணார், ஜெகன் மாதாவாக இருக்கிற அந்த அன்னபூர்ணி இருக்காளே காசியில் இருக்காளே, அந்த அன்னபூர்ணியை தியானம் பண்ணாள். நினைச்ச உடனே அவள் வந்து குதிச்சாள், பெருமானே நான் உங்களுக்கு என்ன தொண்டு செய்ய வேண்டும்? நம்ம உகணாபியகான வேதத்தில் வருது, ருத்ரத்தில் ஊகணம்னா மாதிருகணம். எல்லா மாதிரி தேவதைகளும் பரமேஸ்வரனுக்கு கைங்கரியம் பண்ணுறவா, தொண்டர்கள். உலகத்தில் இருக்கிற அத்தனை சக்திகளும் பரமேஸ்வரனுக்கு தொண்டு செய்கின்ற சக்திகள் தான். அதனால தான் பரமேஸ்வரனுக்கு ஈசானன் என்று பெயர். ஈசான சப்தத்துக்கு அதர்வ சிரசுங்கிற உபரிஷத்து என்ன அர்த்தம் பண்ணுறதுன்னா, எண்ணில்லாதனுடைய சக்திகள்னால தேவர்கள் முதற்கொண்டு அத்தனை பேரையும் கட்டி போட்டு வேலை வாங்குறவன் என்பதனால அவனுக்கு ஈசானன் பேர். அன்னபூர்ணி வந்து நான் என்ன தொண்டு செய்யணும்னு கேட்குறா, இந்த குண்டோதரனுடைய பசி அடங்குற மாதிரி கொஞ்சம் சாதம் கொடுன்னு சுவாமி. உடனே அந்த மதுரையில் நாலு குழிகள் நிரம்ப தயிர் சாதம் உண்டாயிற்று. அதாவது தயிர்னாலே ஒரு சமுத்திரம் இருக்குன்னு சொல்கிறா சிருஷ்டியில். அந்த சமுத்திரத்தில் இருக்கிற தயிர் இருக்கே இனிய சுவை கொண்ட ஃப்ரெஷ் கர்ட்ஸ், அந்த தயிர் வந்து பொங்கி இந்த குழிகளில் நிரம்பினது. பாஸ்மதி ரைஸ், நல்ல வெந்த ரைஸ் அதில் வந்து கலந்து நல்லா இனி அமுதமான தயிர் சாதம். நான்கு குழிகளிலும் தயிர் சாதம் நிரம்ப தோன்றின உடனே உனக்கு வேண்டியது சாப்பிடுன்னு சுவாமி சொன்னார். அதில் அவன் கை வைத்து அந்த பார்க்கடலில் மந்திர மலை வந்து மத்தாக போட்டு கலக்கப்பட்டதை போல மலை போல இருக்கிற தன்னுடைய கையை அதுக்குள்ளே விட்டு பார்க்கடல் போல் இருக்கிற அந்த குழியிலேருந்து தயிர் சாதத்தை எடுத்து சாப்பிட்டு, அப்பாடா பசி அடங்கினது. அவன் பார்க்குறோம், பசிக்கிற குழந்தைக்கு பசிக்கிற நேரத்தில் கண்டதை கொடுத்தா தின்னுட்டு அதுக்கு பசி அடங்காது, ஆனால் தயிர் சாதம் கொடுத்தா அடங்கிடும். அதான் பசி அடக்கிற சாதம் தயிர் சாதம், ஆல்வேஸ் நல்லது. சுவாமி கொடுத்தார், பசி நீங்கியது. ஆனால் பசி நீங்கின அப்புறம் இத்தனை சாப்பிட்டா எத்தனை நீர் வேட்கை உண்டாகும், எவ்வளவு தாகம் உண்டாகும். மலை போல இப்போ அவனுடைய வயிறு வீங்கினதான். அவன் வயிறு எவ்வளவு சாப்பிட்டாலும் ஒட்டியே இருக்கிறனால குண்டோதரன்னு பேர். இப்போ அது என்னது வீங்கிடுத்து. அப்போ அந்த சாப்பாட்டை ஜெரிக்கிறதுக்கு தீர்த்தம் வேண்டும். அப்போ பெருமானே தாகமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், அந்த நீர் வேட்கையினால் மதுரையில் இருக்கிற பொய்கைகள், குளங்கள், தடாகங்கள் எல்லாவற்றிலும் வாய் வைத்து பருகி அத்தனையும் வந்து வறண்டு போயினேன். சொட்டு ஜலம் இல்லாமல் எல்லா குளம் வறண்டு போயிடுது. அப்படி வறண்டு போயும் குண்டோதரனுடைய தாகமானது அடங்கலை. உடனே சுவாமி என்ன பண்ணார், அன்னபூர்ணியை கூப்பிட்டா மாதிரி தலையில் இருக்கிற கங்கை சிவகங்கையை கூப்பிட்டார். கங்காதேவி, நீ முன்பு பகிரதனுக்காக பூமியில் இறங்கினதை போல இந்த குண்டோதரனுக்காக நீ இன்னொரு முறை பூமியில் இறங்கி இந்த மதுரையில் வைகை நதியாக நீ பிரவகிக்க வேண்டும் என்று சுவாமி ஆஜ்ஞாபித்தார். சுவாமியுடைய ஆணைக்கு இணங்கின அந்த கங்காதேவி, கங்கை வந்து பரமேஸ்வரனுக்கு ஒரு பத்னி, கங்கா நாயகன் என்று சுவாமிக்கு பேர். சுவாமி நீங்கள் சொல்கிறத செய்கிற கடமை எனக்கு இருக்குது, ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு வரம் தர வேண்டும். காசிக்கு நான் வந்தேன் உங்கள் பேரை உங்கள் ஆக்கிக்கப்படி, அந்த காசியில் ஸ்நானம் பண்ணுறவ அத்தனை பேரும் தங்களுடைய பாவத்தை மட்டும்தான் என்னிடத்தில் தொலைத்தார்கள். ஆனால் இந்த நான் வைகையாக நான் இப்போ வரும்பொழுது என்னை தரிசனம் பண்ணுறதுனாலையும் என்னை நினைக்கிறதுனாலையும் என்னுடைய தீர்த்தத்தை பிராசனம் பண்ணுறதுனாலையும் அதாவது பருகுவதனாலையும் என்னிடத்திலே நீர் மூழ்கி அனுஷ்டானங்கள் பண்ணுறதுனாலையும் என்னுடைய ஜலத்தினால உன்னுடைய லிங்கத்தை அபிஷேகம் பண்ணுறதுனாலையும் இப்படி என்னை பயன்படுத்துகின்ற மக்கள் எல்லாரும் மீண்டும் பிறவாத வரத்தை பெற வேண்டும். மோக்ஷதாத்திருத்தமும் எனக்கு வரணும். அந்த வரத்தை நீங்கள் கொடுத்துருங்கோ, நான் வந்துடுறேன் வைகையான்னு. கேட்காமலே உனக்கு உண்டு என்ன மதுரை அப்படிப்பட்ட இடம், நீ வந்து சேர்ற இடம் அப்படிப்பட்ட இடம் சிவபுரம், ஆகவே உனக்கு அந்த வரம் உண்டுன்னு சுவாமி சொன்ன உடனே கங்கையானது பெரிய பிரவாகமாக வருது. ஒரு நதியில் புது புனல் வரும்பொழுது அது கலங்கி வரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியும். அது எப்படி கலங்கி வந்ததா, கல்லார் கவி போல் கலங்கி கலைமாண்ட கேள்வி வல்லார் கவி போல் பலவான் துறை தொன்ற வைத்து. படிக்காதவன் பாட்டு எழுதினா அபத்தமாக இருக்கும், அது யாருக்கும் புரியாது, அவனுக்கும் புரியாது, மற்றவர்களுக்கும் புரியாது, திரும்பி திரும்பி அவனே அதுக்கு அர்த்தம் சொல்ல முடியாது இருக்கும். அப்படி கலங்கி இருந்தது. நல்ல வித்வான் அனுஷ்டானம் பண்ணுறவன் தபஸ்வி அடக்கமாக இருக்கிறவன் அவன் வந்து எப்படி எல்லா சாஸ்திரங்களும் அறிந்து வைத்திருக்கிறானோ அதே போல பிறகு அவன் மனசில் இருக்கிற தெளிவை போல அந்த வைகை நீரானது காலக்கிரமேண தெளிந்தது. அப்புறம் அது செல்கின்ற இடங்கள் தோறும் பொருள் ஆழத்தினாலே ஆழப்பட்டு எல்லா தேசத்து மக்கள் எல்லோரும் விரும்பி அதில் ஸ்நானம் பண்ணி இம்மை மறுமை அம்மை பலன்களை அடையும் வண்ணம் அவர்களை வா என்று வரவழைத்து தன்னுடைய அமோகமான புண்ணிய தானத்தை செய்து கொண்டிருந்தது அந்த வைகை நதி என்று பார்க்குறோம். அந்த வைகை நதிக்கு பல பெயர்கள் உண்டு. அது பரமேஸ்வருடைய தலையிலிருந்து வந்த கங்கை தான், அது சிவநிர்மால்யம்தான் என்பதனால அதுக்கு சிவகங்கை என்று பெயர். அது சிவஞானத்தை அளிப்பதனால சிவஞான தீர்த்தம் என்று பெயர். அது இந்த பூமிக்கு வந்தபோது பரம வேகமாக வந்ததுனால வேகவதி என்று பெயர். அது மதுரையை சுற்றி ஒரு மாலை போல ஓடுவதனால கிருத்தம் மாலை என்று பெயர். கிருத்தம்னா செய்ததுன்னு அர்த்தம், மாலை போல் செய்யப்பட்டவள். மதுரைக்கு நீரினால் ஒரு மாலை அணிவித்ததை போல மதுரையை சுற்றி அவள் ஓடுகின்றாள் என்பதனால கிருத்தமாலை என்று பெயர். இந்த வைகை நீரினை குண்டோதரர் என்ன பண்ணுறாரு, அவர் சிறிய வடிவம் தான் கொண்டிருக்கிறார், ஆனால் நீர் வேட்கையினால குறுக்க விழுந்தார். வைகை குறுக்க விழுந்து தன்னுடைய ரெண்டு கரத்தையும் வைகை பாய்கின்ற திசையில் அது பாய்ந்து கடலுக்கு போகாமல் தடுத்தார், கையையே அணையா வச்சு தடுத்தார். ஏன்னா அவருக்கு அவ்வளவு தாகம், தீர்த்தம் வேஸ்ட்டாக அனடப்போகக்கூடாது. பரமேஸ்வருடைய ஆக்கியினால் புதுசாக வர அத்தனை தீர்த்தத்தையும் குடிக்கணுங்கிறதுனால அணை போல குறுக்கே விழுந்து தடுத்து வாய்மெடுத்து அத்துணை நீரையும் பருகி தாகம் அடங்கின பிறகு எழுந்தார். வைகையானது தொடர்ந்து ஓடியது என்று புராணம் சொல்லப்பட்டிருக்கு என்று பார்த்தோம். இப்படி அந்த குண்டோதரனுக்காக அன்னமிட்டார், அன்னக்குழியும் வையையும் அழைத்தார் என்ற அளவிலே இன்றைக்கு நாம் நிறுத்திக் கொள்வோம்.